السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய அஸ்ஹாபுகளை பின்பற்றி வாழ்ந்தவர்களை தாபியீன்கள் என்கிறோம். அந்த தாபியீன்கள் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டுகள் மிகச்சிறப்பானவை. அவர்களின் வாயிலாகவே தபா தாபியீன்கள் குரானையும் ஹதீதையும் விளங்கிக் கொண்டார்கள். அவர்களின் தொடரில்தான், அந்த தொடரிலும் அவர்களுடைய தொடரிலும் வந்த இமாம்களாகிய பெருமக்கள் இந்த இஸ்லாமை இறுதி காலம் வரை எடுத்து செல்லும் அளவிற்கான பல நூல்களையும் வழிமுறைகளையும் நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தாபியீன்களினுடைய வரலாற்று தொடரில் இன்றைய தினம் இயாஸ் இப்னு முஆவியத்துல் முஸனிய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உமரு சானி, இரண்டாவது உமர் என்று அறிஞர்களால் வாழ்த்தப்பட்ட போற்றப்பட்ட செய்தனா உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அற்புதமான ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நிறுவியவர்கள். நீதியும் நேர்மைக்கும் செய்தனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தவர்கள். இவர்களினுடைய ஆட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அந்த ஆட்சியிலே உட்பட்டு இருந்த மக்களினுடைய மனதில், நாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறோமோ என்று எண்ணத்தகும் அளவிற்கு மிக வியத்தகு அற்புதமான ஆட்சியை நிகழ்த்தியவர்கள் செய்தனா உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அத்தகைய உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பசராவிற்கு ஒரு காலியை நியமிக்க வேண்டும், அற்புதமான ஒரு நீதிபதியை நியமிக்க வேண்டும். ஏனெனில் பசராவினுடைய தலைமை நீதிபதி ஸ்தானம் காலியாக ஆகியிருக்கிறது. அதற்கு ஒரு தகுதியான நபரை நாம் நியமிக்க வேண்டுமே என்று ஒரு இரவு முழுவதும் அவர்கள் உழண்டு கொண்டே இருந்தார்கள். தூக்கம் அவர்களுக்கு வரவில்லை. கடைசியாக அவர்களுடைய சிந்தனையிலே பட்டது, இரண்டு பேர் இருக்கிறார்கள். அந்த இரண்டு பேரும் குதிரை பந்தயத்திலே இரண்டு குதிரைகள் எப்படி ஒன்றோடு ஒன்று முந்தி செல்வதற்கு முற்படுமோ அப்படிப்பட்ட வீரர்களாகவும் தியாகிகளாகவும் அதே சமயத்தில் மார்க்கம் அறிந்த ஞானிகளாகவும் இருந்தவர்கள். அந்த இரண்டு பேரில் ஒருவரை எப்படியாவது நாம் காலியாக ஆக்கிவிட வேண்டும் என்ற உணர்வோடும் சிந்தனையோடும் அவர்கள் இரவு முழுவதும் தூங்காமலேயே சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கடைசியாக இந்த பொறுப்பை பசராவினுடைய ஈராக்கினுடைய கவர்னராக இருந்த அதி இப்னு அர்தாத் அவர்களிடத்திலே ஒப்படைத்து, யா அதி, நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் டமஸ்கஸ் வந்திருந்தார்கள். ஈராக்கினுடைய கவர்னராக இருந்த அதி இப்னு அர்தாத் அவர்கள் டமஸ்கஸ் வந்திருக்கிறார்கள். டமஸ்கஸில் தான் சீனா உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் இருக்கிறார்கள், திமஷ்க். அவர்களை அழைத்து பகலிலே சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்வீர்களோ தெரியாது, இரண்டு பேர் இருக்கிறார்கள், அந்த இரண்டு பேரில் ஒருவரை நீங்கள் காலியாக நியமித்தாக வேண்டும். இந்த இரண்டு பேரில் ஒருவர் தான் அதற்கு மிக தகுதியானவர்கள் என்று நான் கருதுகிறேன். ஒரு சரியான காவி அந்த நகருக்கு அமையவில்லை என்று சொன்னால் அந்த பகுதியே கெட்டுப்போய்விடும். நீதித்துறை என்பது சரியாக இல்லை என்று சொன்னால் நேர்மை என்பது மக்களிடத்தில் இல்லாமல் போய்விடும், நியாயம் என்பது இல்லாமல் போய்விடும், மனிதாபிமானம் இல்லாமல் போய்விடும். எனவே நீதியை சரியான முறையில் நிலைநாட்டுவதற்காக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏன் கவர்னர்கள் கூட, ஏன் ஹலீஃபாவை கூட தவறு செய்தால் சுட்டிக்காட்டக்கூடிய தகுதியானவர்கள் தான் இந்த இரண்டு பேரும். அப்படிப்பட்ட தகுதியானவர்களைத்தான் நாம் நீதிபதியாக அமைக்க வேண்டும். அத்தகைய இரண்டு பேராக நான் கருதுவது, ஒன்று இயாஸ் இப்னு முஆவியத்துல் முஸனி ரலியல்லாஹு தஆலாஹு, இன்னொன்று உல் காசிம் இப்னு ரபீஅத்துல் ஹாரிதி ரலியல்லாஹு தஆலாஹு. இந்த இரண்டு பேரில் யாரையாவது ஒருவரை நீங்கள் நியமித்து விடுங்கள், அவர்களை அழைத்து அவர்களிடம் பேசுங்கள், நாட்டினுடைய நடப்பை எடுத்து சொல்லுங்கள், இந்த நாட்டுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து அவர்களிடத்திலே போதியுங்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் பட்ட நீதித்துறையிலே தகுதியல்லாதவர்களை கொண்டு நியமித்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அந்த இருவரில் ஒருவரை எப்படியாவது நீங்கள் என்ன செய்துவிட வேண்டும், நீதிபதியாக ஆக்கிவிட வேண்டும் என்று அதி இபின் அர்தாத் கவர்னர் அவர்களிடத்திலே செய்தன உமர் இபின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தான் அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட அவர்கள் பஸ்ராவுக்கு வராங்க. பஸ்ராவுக்கு வந்து செய்தா இயாஸ் ரலியல்லாஹு தான் அவர்களையும் காசிம் ரலியல்லாஹு தான் அவர்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், அருமையானவர்களே, ஹலீஃபா ஜனாதிபதி அவர்கள் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உங்கள் இருவரில் ஒருவரை ஹலீஃபாவாக நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களில் தான் அந்த நீதித்துவம் தகுதியானதாக இருக்கிறது என்றும் கருதுகிறார்கள். எனவே நீங்கள் உங்களில் ஒருவரை உங்களுக்குள்ளால் முடிவு செய்து நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள், யார் நீதிபதியாக இருப்பது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் அது மிகச் சால சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னபோது இவர்கள் சொன்னார்கள், காசிம் சொன்னார்கள், என்னை விட ஃபிக்ஹிலேயும் ஒரை என்று சொல்லக்கூடிய பேணிக்கையிலேயும் மற்ற எல்லா விதமான கல்விகளிலேயும் தேர்ந்தவர் தான் இயாஸ் ரலியல்லாஹு தஆலாவும். எனவே இயாஸை தான் நீங்கள் நீதிபதியாக ஆக்க வேண்டும் என்று காசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அவரை விட நான் சிறந்தவர் அல்ல, இந்த நீதிபதிக்கு அவர் இருக்கும்போது நான் போய் அமர்ந்தாலே அது அழகற்றது, மிக தகுதியானவர் அவர்தான், என்னை விட எல்லா விதத்திலும் மிகவும் அறிவும் ஆற்றலும் மிக்கவராக அவர் இருக்கிறார், எனவே அவரையே நீங்கள் நீதிபதியாக ஆக்க வேண்டும் என்று சொல்ல இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதைவிட அந்த கல்வியிலே அவர்தான் சிறந்தவர், இவர்தான் சிறந்தவர் என்று மாறி மாறி பேசி அதிபனர்த்தாது கவர்னர் அவருக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாராவது ஒரு முடிவுக்கு நீங்க வந்து ஆகணும், இந்த இடத்திலிருந்து நீங்க கிளம்பி போகக்கூடாது என்று அன்பு கட்டளை நான் உங்களுக்கு பிறப்பிக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய ஹலீஃபாவினுடைய தன்மை என்ன என்று உங்களுக்கு தெரியும். நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ். செய்தா உமர் ரலியல்லாஹு தான் அவர்களுடைய ஆட்சி காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய அற்புதமான ஆட்சியை அவர்கள் செய்து வருகிறார்கள். எனவே ஒவ்வொன்றும் சரியானதாக அல்லாவுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் விருப்பமானதாக பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்று அவங்க கருதுறாங்க. எனவே உங்க ரெண்டு பேரில் ஒருவரைத்தான் நீதிபதியாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தலைமை நீதிபதியாக. எனவே நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. அப்ப யாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னா ஒன்னு செய்வோம், இந்த பஸ்ராவிலே சூஃபியாக்கள் என்று கருதப்படக்கூடிய மிக சாலிஹீன்கள் என்று கருதப்படக்கூடிய ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ரெண்டு பேரிடத்திலே என்னை பற்றியும் காசிம் அவர்களை பற்றியும் நீங்க கேளுங்க, இதற்கு பொருத்தமானவர் யார், தகுதியானவர் யார் என்று கேளுங்க. அந்த ரெண்டு சாலிஹீன்களும் என்ன முடிவை தருகிறார்களோ அந்த முடிவின் பிறகு நான் கட்டுப்பட தயாராக இருக்கிறேன். ஒன்று ஹசனுல் பசரி ரலியல்லாஹு தஆலா, இன்னொன்று முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு தஆலா. ரெண்டு பேரும் தாபியின்கள், மிகப்பெரிய அந்தஸ்திலே உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் அவர்களை பற்றி தெரியும். சாலிஹைன், ரொம்ப அற்புதமான சாலிஹான நல்ல செயல்பாடுகள் உடையவர்கள், நல்ல சிந்தனை உடையவர்கள். அவர்களிடத்தில் என்ன பத்தியும் நீங்க கேளுங்க, காசிம் அவர்களை பத்தியும் கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நீங்க முடிவெடுத்துக்கிடலாம் என்று சொன்னதும் காசிம் ரலியல்லாஹு பார்த்தாங்க, ஏனண்டா யாஸ் ரலியல்லாஹு தான் அவர்களுக்கும் ஹசனுல் பசரி முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் அவ்வளவு தொடர்புகள் இல்லை. ஆனால் காசிம் ரதியல்லாத அவர்களுக்கும் அந்த ரெண்டு பேருக்கு இடையில தொடர்புகள் அதிகமாக இருக்கு. அடிக்கடி போய் சந்திச்சு வந்துடுவாங்க. இவங்க போய் அவங்களை சந்திச்சுட்டு வருவாங்க. ஹசன் பசீர் ரதியல்லாத அவர்களையும் முகமது பின் சீரின் ரதியல்லாஹு தான் அவர்களையும் அடிக்கடி சந்தித்து வரக்கூடியவர்களாக காசிம் இருந்தார்கள். எனவே அந்த தொடர்பினுடைய அடிப்படையிலே கவர்னர் இந்த இரண்டு சாலிஹீன்களையும் போய் கேட்டால் அவங்க காசிமை தான் சொல்லுவாங்க ரதியல்லாஹு தஆலா. எனவே எப்படியாவது இயாஸ் கலண்டு விடலாம் என்பதற்காக, ஏன்னா இயாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அவங்களுக்கு இடையில அவ்வளவு தொடர்பு இல்லை. அந்த இதை வைத்துக் கொண்டு தனக்கும் அவர்களுக்கும் இடையிலே அதிகமான தொடர்பு இருக்கிறது, கவர்னர் போய் கேட்டால் காசிமைத்தான் சொல்லுவார்கள் என்பதை தெரிந்து கொண்ட இயாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அடிப்படையில் ஒரு ஹிக்மத்தாக போட்டாங்க. அப்போ காசிம் ரதியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இவங்க வேற வழியில போறாங்க, நீங்க என்ன பத்தியும் அவங்கள பத்தியும் யார்ட்டையும் கேட்க வேணாம், யார என்ன பத்தியும் கேட்க வேணாம், இப்பவே ஒரு முடிவுக்கு நான் வந்துடுறேன், இப்பவே நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன், அந்த முடிவினுடைய அடிப்படையில் நீங்க செயல்பட்டு தான் ஆகணும். கவர்னர் பார்த்து சொன்னாங்க, நீங்களும் செயல்பட்டு தான் ஆகணும், நானும் செயல்பட்டு தான் ஆகணும், இயாஸ் அவர்களும் செயல்பட்டு தான் ஆகணும். இப்படி ஒரு முடிவு நீங்க யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. நான் சொல்கிறேன், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னை விட எல்லா விதத்திலேயும் இயாஸ் தான் சிறந்தவர், இந்த நீதித்துறைக்கு தகுதியானவர், நான் சத்தியம் செய்கிறேன். அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. இயாஸ் ரதியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் சொன்ன சத்தியத்தினுடைய அடிப்படையில் இயாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்களை தான் நீங்க என்ன செய்யணும், கொண்டு நீங்க வைக்கணும். என்னுடைய சத்தியம் உண்மை என்ற அடிப்படையில், சத்தியத்தினுடைய அடிப்படையில் அவர்களைத்தான் கொண்டு வைக்கணும். நான் செய்த சத்தியம் பொய்யானது, பொய் சத்தியம், அவரை விட உண்மையிலே நான் சிறந்தவராக இருக்க, என்னை விட அவர் சிறந்தவர் என்று நான் சொல்லி இருந்தால் அது பொய் சத்தியமாக ஆகிவிடும் இல்லையா? பொய் சத்தியம் செய்தவரை நீதிபதியாக ஆக முடியாது. ஆக சத்தியத்தினுடைய அடிப்படையிலே நீங்கள் ஒயின் குந்து சாதிகன், நான் சொல்வது உண்மையாக இருக்குமேயானால் ஃபலா யஜூஸு லக்க அன் தஅதிலானில் ஃபாதிரி அல் மஃபுதூல், நான் சொன்ன சத்தியம் உண்மையாக இருந்தால் ஒரு ஃபாதிலானவர் தகுதியானவர் இருக்கும் பொழுது அவரை விட தகுதி குறைந்த என்னை கொண்டு நீங்க வைக்க முடியாது. நான் சொன்னது உண்மையா இருந்தா, பொய்யானதாக இருந்தால் ஃபயின் குந்து காதிபன் ஃபி கஸமி ஹாதா, என்னுடைய இந்த சத்தியத்தில் நான் பொய் சொன்னவனாக இருந்தால் ஃபமா யஹலு லகாந்து வல்லியனில் கலா வான அக்தரிஃபுல் கதிப, பொய் சொல்லக்கூடிய ஒருவனை நீங்கள் நீதிபதியாக அமைப்பது உங்களுக்கு ஜாயிஸ் இல்லை. யோசிக்கங்க, யாஸ் ரதியல்லாஹு தஆலாவுக்கு அவர்கள் பார்த்தார்கள், ஆஹா சரியாக மாட்டி விட்டோமே, நம்மை ஒரு சத்தியத்தை கொண்டு அவர் இப்படி நம்மை சிக்க வைத்து விட்டாரே என்று அவர்கள் கவனைப்பட்டார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே செய்தா ஐயாஸ் ரதியல்லாஹு தஆலாஹு அவர்களை நீதிபதியாக ஆக்க வேண்டிய பொறுப்பு அதி இப்னு அர்தாத் கவர்னர் அவர்களுக்கு ஏற்படுகிறது. பஸ்ராவினுடைய கவர்னராக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். பஸ்ராவினுடைய காதியாக செய்தினா இயாஸ் ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். வேறு வழியில்லை. ஆனால் உண்மையிலேயே நீதிக்கு என்று பெயர் வருமையானால் அது இயாஸ் ரதியல்லாஹு தஆலாஹு. அவ்வளவு திறமையும் ஞானமும் ஆற்றலும் ஃபிக்ஹிலே மிக நுணுக்கமான அறிவு மிக்கவர்களாக செய்தினா இயாஸ் ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அந்த பதவிக்கு ரொம்ப பொருத்தமானவங்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப நுண்ணறிவு, அதே சமயத்தில் வீரமும் அவர்களிடத்திலே இருந்தது, ஞானமும் ஃபிக்ஹிலேயும் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். பல சஹாபிகளிலே மார்க்கம் கற்ற அற்புதமான மேதையாக திகழ்ந்தார்கள். சிறு வயதிலிருந்தே ஞான மிக்கவர்களாக திகழ்ந்தாங்க. அவர்களை குறித்து அன்றைய காலத்தில் இயாஸ் என்று சொன்னாலே அறிவு என்று குறிப்பிடுவார்கள். அறிவுக்கு அறிவை ஒரு தோற்றமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இயாஸை நீங்கள் பாருங்கள். சைனா இயாஸ் இப்னு முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்படிப்பட்ட அவர்கள் இந்த பகுதி இந்த பதவிக்கு மிக தகுதியானவர்களாக இருந்தார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இவர்கள் யமாமா என்ற பகுதியில் பிறந்தவங்க. ஹிஜ்ரி 46 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 46 அவர்களுடைய பிறப்பு நிகழ்ந்தது யமாமா பகுதியில் இருந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் டமஸ்கஸ் திமிஷ்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்தார்கள். அங்கு வந்து மாபெரும் சஹாபாக்களிடத்திலேயும் பெரும் பெரும் தாபியன்களாக இருந்தவர்களிடத்தில் எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், மார்க்கம் கற்று தேர்ந்தார்கள். அதற்கு பிறகு டமஸ்கஸிலே இருக்கும் பொழுதேயே அவர்கள் கணித அறிவை பெற வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டு அவர்கள் கணித அறிவையும் என்ன செய்தார்கள், மேக்ஸ் அந்த அறிவையும் என்ன செய்தார்கள், பெற்றுக் கொண்டார்கள். அதே பிறகு வான சாஸ்திரம் என்று எல்லா துறைகளிலும் நுழைந்து ஞானம் கற்றவர்களாக இருந்தார்கள். இந்த கணித அறிவை பெறுவதற்காக ஒரு யகூதி இடத்துல போய் பாடம் படிச்சுட்டு இருந்தான். யகூதி அவர் கணிதத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருந்தாரு. அவரிடத்துல போய் உங்க சின்ன வயசுல போய் பாடம் அப்ப சின்ன வயசு யாசரதி எல்லாத்தன் அவர்களுக்கு நம்ம பெரிய ஆளானதுக்கு பிறகு அவங்க நீதிபதி ஆனாங்க. அது ஆரம்பத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம். அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு யகூதி இடத்திலே சென்று கணிதத்தை அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி படித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவங்க மாணவராக இருக்கக்கூடிய பருவத்தில் இந்த யகூதி ஆசிரியரும் அவரோடு சேர்ந்த சில யகூதிகளும் எல்லாம் அறிஞர்கள் தான், டீச்சர்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், யாரு யாசிரதி அல்லாஹ் தன்னுடைய கணித ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறார், அலா தாஜபூனலில் முஸ்லிமீன் என்ன ஆச்சரியமாக இருக்கு. இந்த முஸ்லிம்களுடைய சில நம்பிக்கையை பார்க்கும் பொழுது சொர்க்கோலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடுவாங்களாம், ஆனா மலஜல உபாதைகள் கழிக்க மாட்டார்களாம். இது ஆச்சரியமா இருக்கா இல்லையா? அப்ப சாப்பிடுறதுலாம் எங்க போகுது, சாப்பிடுவது எங்க போகிறது? இப்படி ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறதே, இந்த நம்பிக்கை எப்படி சரியானதாக இருக்கும், பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லும்போது, ஆமா ஆமா எல்லாரும் ஆச்சரியமாக என்று மற்ற ஆசிரியர்களும் சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாசரதியர் தான் ஓரமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க காதல் இது விளங்குது. அவங்க எழுந்து சென்று நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்துல ஒரு கருத்து சொல்லலாமா, எனக்கு உத்தரவு தாரீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப அதபோடு கேட்கறாங்க. பரவாயில்ல சொல். அக்குள்ளுமா யோகுலு துன்யா குருஜகாயித்தா, இந்த துன்யாவில நம்ம சாப்பிடுற எல்லாமே மலமாக வெளியாகிறதா, நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாமே மலமாக வெளியாகிறதா என்ற போது உஸ்தாத் சொன்னாங்க இல்ல. வெளியான மலமாக வெளியாக கூடியதை விடுங்க, மலமாக வெளியாகாதவைகள் எல்லாம் என்ன ஆகிறது என்று கேட்ட போது, உடம்பை பலப்படுத்துவதற்கு உண்டான சத்தாக அவைகள் மாறுகிறது, இரத்தமாக மாறுகிறது, அதனுடைய சத்து பொருளாக மாறி உடலிலே ஆரோக்கியத்தையும் வலிமையும் அது தருகிறது அந்த உணவுப் பொருட்கள். அப்போது இவங்க சொன்னாங்க, துன்யாவில சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு பகுதி உடம்பின் ஊட்டத்திற்காக செல்லும் பொழுது சுவனலோகத்திலே உடம்பினுடைய உடம்பிலே செல்லக்கூடிய எல்லா பொருளும் உடம்பினுடைய ஊட்டத்துக்காக சென்றால் என்ன ஆச்சரியம்? ஒன்னு செல்லதானே செய்து, செல்ல இல்லை எல்லாமே விளையாட பிரச்சனை இல்லை. அப்படி செல்லாம செல்லது உடம்பிலே தங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீர்கள். உடம்பினுடைய பாதுகாப்புக்காக, உடம்பினுடைய ஆரோக்கியத்திற்காக, உடம்பினுடைய ஊட்டத்திற்காக உணவினுடைய ஒரு பகுதி தங்குகிறது என்று சொல்லும் பொழுது இன்னொரு பகுதியும் தங்கினால் என்ன, இது என்ன ஆச்சரியம் இருக்கிறது இதிலே முஸ்லிம்களுடைய நம்பிக்கையில் என்று சொன்ன போது, காத்தலக்கல்லாஹு மின் ஃபதா, அந்த உஸ்தாத் சொன்னாரு, டே பாத்தியா, அந்த உஸ்தாத் தன்னை பத்தி சொல்றாரு, ஒரு சின்ன பையனை வச்சு அல்லாஹ் உன்ன மூக்க அறுத்துட்டான், ஒரு சின்ன பையனை வச்சு அல்லாஹ் உன்ன மூக்க அறுத்துட்டான், அவருடைய பதில் சரியானது என்று அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள், ஒத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட அறிவு மிகுந்தவர்களாக சிறு வயதிலேயே மிக தெளிவாக இருந்தாங்க. ஒரு தடவை அவங்க டமஸ்கஸ்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு பெரிய வயது முதிர்ந்தவர், ஊர்ல கொஞ்சம் பிரபல்யமான ஆளு, அவங்களுக்கு இடையில ஒரு ஹக்கு விஷயத்துல பிரச்சனைகள் வந்துருச்சு. ரெண்டு பேருக்கு இடையில ஹக்கு விஷயத்துல, இவங்க இளைஞரா சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு இடையில சரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு கடைசியில ஒரு கால் கிட்ட வர்றாங்க. காலிட்ட வந்ததும் முதலாவது என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வாஷாது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்றெல்லாம் ஷஹாதத்தை சொல்லி விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெரியவர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் விஷயத்தை எடுத்து சொல்றாரு, ஆனா அது பொய்யானது என்பதை உணர்ந்து கொண்ட இயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சப்தத்தை உயர்த்துறாங்க. சப்தத்தை உயர்த்தி அவங்க சொல்றது தவறு, இப்படித்தான் ஹக்கு, இப்படித்தான் இப்படித்தான் வழங்கப்பட வேண்டும், ஹக்குக்கு மாத்தமாக அவர்கள் பேசுகிறார்கள் என்று யாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்சம் சப்தத்தை உயர்த்தி சொன்னாங்க. அப்ப அந்த ஜட்ஜ் சொன்னாங்க, இஹ்ஃபுல் சௌதக யா குலாம், தம்பி நீங்க சத்தத்தை கொஞ்சம் தாழ்த்தி பேசுங்க, ஃபைன ஹஸ்மக ஷைஹுன் கபீரு சின்னி வல் கத்ர், இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் வயசுல கூடினாலு, அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடத்துல நீங்க போய் இவ்வளவு சத்தப்பட்டு நீங்க பேசலாமா என்று சொன்ன போது யாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவங்க பெரிய ஆள் தான், ஊர்ல சங்கையான ஆள் தான், ஒலாக்கின் அல் ஹக்கு அக்பர் மின்ஹு, நான் பேசக்கூடிய ஹக்கு இருக்குதா அதை விட பெருசு, நான் பேசக்கூடிய ஹக்கு இருக்கிறது அல்லவா. எனவே ஹக்கு சம்பந்தமாக நான் பேசுகிறேன். எனவே அதை விட பெருசுன்னு காதிக்கு கோபம் வந்துட்டு காதி வாய பொத்துப்பா. அப்ப அவன் சொன்னா உமையந்துக்கு விஹுஜத்தி இதான் சக்குது, நான் வாய பொத்திட்டா என்னுடைய ஆதாரங்களை யாரு பேசுவா? நான் வாய பொத்திட்டா என்னுடைய ஆதாரங்களை பேசுறது யாரு? காதி சொன்னாரு என்னப்பா, மாறாக்க தக்கூலு முந்து தகல்த்த மஜ்லிசல் கலா இல்லா பாத்திலா, நீ இந்த நீதிமன்றத்துக்கு வந்ததிலிருந்து பாத்தில தான் நீர் பேசிக்கிட்டே இருக்கிறீர். என்ன இப்படி முரண்டு பிடிச்சி பேசுறீங்க? வந்து பேசுறதுனா நீங்க பாத்திலா தானே பேசுதுன்னு சொன்னதும் யாஸ் ரதி அல்லாஹ் தான சொன்னாங்க, அப்படியா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா என்று ஆரம்பத்தில் நான் கலிமா சொன்னேன் அதுவுமா பாத்திலுன்னு கேட்டான். அஹக்குன் ஹாதா பாத்திலுன் நான் சொன்ன அது பாத்திலா ஹக்கா என்று கேட்டாங்க. திகச்சு போய் விட்டார் காதி. ஹக்குன் ஒரு ரப்பில் காபத்தி ஹக்குன், தம்பி நீ சொல்றது சரிதான், ஆனாலும் என்னுடைய வேண்டுதல் என்ன கொஞ்சம் நிதானமா நீ பேசிருக்கலாங்கிறது தான், ஆனா உன்னிடத்துல ஹக்கு இருக்கிறது என்று தீர்ப்பு செய்து முடித்தார்கள். அந்த அளவிற்கு மிக துணிச்சல் மிக்கவராக சீனா இயாஸ் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. சிறு வயதிலேயே அவங்க பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலேயே படிச்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய அறிவும் ஞானமும் அவர்களுக்கு இருந்தது. ஒரு தடவை பசராவினுடைய கவர்னராக இருந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அங்க வாராங்க. அந்த மஸ்ஜித் ஒரு மஸ்ஜிதுக்கு வர்றாங்க டமஸ்கஸ்ல. மஸ்ஜிதுல வந்து பார்த்தா ஒரு 4 குர்ராக்கள் காரிகள், பெரிய காரிகள், அந்த பசராவிலேயே பெரிய அந்த பகுதியிலேயே ரொம்ப பிரபல்யமான காரிகளாக இருக்கக்கூடிய 4 காரிகள், பெரிய தலப்பா, பெரிய தாடி நரைச்சு போய் இருக்கிறது. அந்த 4 காரிகளும் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து பொடியன் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது யாரு? யாஸ் ரதி அல்லாஹு தஆலா. இந்த ஊரிலேயே பிரபல்யமான காரிகள் குர்ராக்கள் குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று அல்லாஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்களோ அப்படி ஓதக்கூடியவர்கள் தஜ்வீதுனுடைய சட்ட திட்டங்களை கரைத்து குடித்த பெருமக்கள் 4 பேரும் இந்த பொடியன் சின்ன பையன் உட்கார்ந்து ஓதுறதை பார்த்து கவர்னர் பார்த்தாரு, என்னடா இது, இவங்களோட தாடியையும் தலப்பாவும் பார்த்து எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய அறிஞர்கள், இவங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இவங்களுக்கு வேற உஸ்தாது கிடைக்க இல்லையா, இந்த சின்ன பையன்டையா போய் படிக்கிறாங்க, உஃபின்லி அசாபி ஹாதிஹில் லிஹா, இந்த தாடிக்காரர்களுக்கெல்லாம் என்ன வந்து விட்டது, இவன்கிட்ட போய் படிச்சுட்டு இருக்கிறாங்களே என்று கவர்னர் நினைக்கிறார். இப்ப சரி அந்த பையனை கொஞ்சம் மடக்கும் என்று பையன்கிட்ட போய் கேட்கிறார், கம் சின்னுக்கையா பத்தா, தம்பி உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்கிறார். யாரா? அப்துல் மலிக் இப்னு மர்வான் கவர்னர், பசரா, அப்போது பசராவுடைய கவர்னரா இருக்கிறார். உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சரி எல்லாத்தையும் சொல்ற பதில பாருங்க, அவங்க ஏன் அதை கேட்கிறாங்க கவர்னர் அப்படிங்கறத விளங்கிக்கிட்டாங்க. ரொம்ப நுணுக்கமான அறிவு இல்லையா விளங்கிக்கிட்டு சொன்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா ரலியல்லாஹு தஆலாஹு அவர்களை ஒரு படைக்கு தளபதியாக ஆக்கினார்கள். அந்த படையிலே அந்த தளபதி அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய படை வீரர்களில் மூமின்களில் தலைவராகிய சீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாஹு போன்றவர்கள் எல்லாம் அந்த படையிலே இருக்க உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதியாக்குனாங்க. அப்படி தளபதியாக ஆக்கும் பொழுது உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன வயசோ அந்த வயசு தான் எனக்கு 16 வயசு. 16 வயசு திகைத்து போயிட்டார். பதில் எப்படி வருது? ஆஹா, நாம எதை நினைச்சிட்டு கேட்டா இவர் எப்படி பதில் சொல்றாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க, இன்னும் எங்க இருந்தாலும் கற்றுக்கிட வேண்டியதுதான். யார் ஒரு தலைமையா இருக்கிற அந்த தலைமைக்கு கட்டுப்படணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. அதனால அவங்க என்ன தேடி வந்திருக்கிறாங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய இன்மை கொடுக்கறேன் அப்படிங்கறத மறைமுகமா எப்படி சொல்லுகிறார்? செய்தனா உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படைத்தளபதியாக ஆக்கும் பொழுது எத்தகைய படைத்தளபதி? சித்தீக நாயகம் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் அந்த படையிலே இருக்கவே அதற்கு அந்த படைக்கு தளபதியாக ரசூலுல்லாஹ் ஆக்கினார்களே, அப்போது உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன வயசோ அந்த வயசு தான் எனக்குன்றதும் திகைத்து போன கவர்னர் சொன்னார், தக்கத்தம் யாபதா தக்கத்தம், நீங்க நடத்துங்க, பாடம் நடத்துங்க, ரொம்ப தகுதியான ஆள் நீங்க தான், நான் வாய் திறந்திருக்க கூடாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். பாரக்கல்லாஹு ஃபீக, அல்லாஹ் உங்களுடைய விஷயத்துல பரக்கத்து செய்வானாக என்று துவா செய்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகண்டு விட்டார். சங்கையான பெருமக்களே, இப்படி முஆவியா செய்தனா இயாஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலாஹு அவர்களினுடைய இந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாம் நாடெங்கும் பறந்து செல்கிறது. இவர்களுடைய சிறப்புகளும் இவர்களுடைய மகத்துவமும் பசரா தாண்டி கூஃபாவிலேயும் ஈராக்கை தாண்டி மற்ற பகுதிகளிலும் தெளிவாக பறந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த மஜூசிகள் அவர்களுடைய துஹுக்கான ஒரு அறிவர், தலைவர், அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு தலைவர் இயாஸ் ரழியல்லாஹு தான் அவர்களிடத்தில் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யா அபா வாயிலா, அபா வாயிலங்கிற உடைய குண்ணியத்து பேர், பட்ட பேர், மா தகூலு ஃபில் முஸ்கிர், இந்த சாராயம் இருக்கு இல்லையா, அந்த இது கள்ளு திராட்சை இதுல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பேரிச்சம்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கள்ளை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஹராமும். இதுல என்ன அபிப்பிராயம் இருக்குது? அது ஹராம், கள்ளு ஹராம் தானே என்று சொன்னது. அப்படியா? ஒமா ஒஜி ஹூர்மத்திஹி ஒஹுவல்லா யஸீது அன் கௌலிஹி சமரன் ஒமான்னு உரியாளன்னார். பெரிய ஆச்சரியமா இருக்கு, நீங்க ஹராமாக்குனது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுல என்ன இருக்கு? பேரிச்சம்பழம் இருக்குது, தண்ணி இருக்குது, ஊற வைக்கப்பட்டிருக்குது, அது நெருப்புல கொதிக்க வைக்கப்பட்டிருக்குது. தண்ணி ஹலால், நெருப்புல சூடு பண்றது ஹலால், பேரிச்சம்பழம் ஹலால், எல்லாமே ஹலாலா இருக்கும் போது அது என்ன ஹராமு? இது ஆச்சரியமா இல்லையா? உங்களுடைய மார்க்கெட் இப்படி சொல்லுகிறது என்று கேட்டதும், அஃபரகத்தம் இன்கலாமிக், உங்களுடைய பேச்சிருந்து முடிச்சுக்கிட்டீங்களா என்னதான் இருக்கா? இல்ல நான் முடிச்சிட்டேன், இப்ப நான் பேசலாமா? பேசலாம், ஆனா நான் பேசும்போது நீங்க குறுக்கிட கூடாது. சரி, லவ் அகல்த கஃபம் மின் மாயின், லவ் அகல்து கஃபம் மின் மாயின் ஓல் அரபு கபிஹி அக்கான யூஜோ, ஒரு கொஞ்சம் அளவு தண்ணி கையில அள்ளி நான் உங்க மேல வீசினேன் இப்ப வைங்க, உங்களுக்கு வலிக்குமானு கேட்டான். அது இப்படி வலிக்கும், இந்த தண்ணி என்ன வலிக்க போகுது? சரி, கொஞ்சம் போல மண்ணை எடுத்தேன், மண்ணை எடுத்து இப்படி மேல உங்க மேல போட்டேன், உங்களுக்கு வலிக்குமா? அதுவும் வலிக்காது. வைக்கோல் இருக்கு பாத்தீங்கன்னா, புல்லு வைக்கோல், இது கொஞ்சம் போல எடுத்து உங்க மேலத்துக்கு வீசினேன், இப்ப உங்களுக்கு வலிக்குமா? அது ஏன் வலிக்குது? அது வலிக்காது. சரி, இப்போ அந்த மண்ணில இந்த வைக்கோலை போட்டு அதுக்கு மேல தண்ணியை ஊத்தி நான் பெரட்டிட்டேன்னு வைங்க, பெரட்டி அது என்ன செய்ய, உருண்டையா வந்துருச்சு, அதை சூரியன்ல நான் காய வச்சேன், அது என்ன ஆயிடும், நல்ல இறுகி போயிடும். இப்ப நான் உங்களை அடிக்கிறேன்னு வைங்க, ஓங்கி அடிச்சேன்னு வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னப்பா ஆளை காலி ஆக்கிடுமே. நான் கேக்குறேன், தண்ணி உங்க மேல வீசும் பொழுது உங்களுக்கு வலிக்க இல்லை, மண்ணை வீசும் பொழுது வலிக்க இல்லை, வைக்கோலை வீசும் போது வலிக்க இல்லை, இப்ப இது வலிக்காத ஒரு பொருள்கள் சேர்ந்து நெருப்பிலே அல்லது சூரிய ஒளியிலே சூடாக்கப்பட்டது உறைந்ததுக்கு பிறகு எப்படி வீசினால் உங்களை அது கொள்ளுகிறதோ அதே போன்று அது ஆரம்பத்திலே எல்லாமே ஹலால் தான், சேர்ந்து அந்த தன்மைக்கு வரும்போது அது ஹராம். இப்ப உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு கேட்டதும், நல்லா விளங்கிட்டுச்சுப்பா, என் புத்தியில படுற மாதிரி இல்ல, என் உயிரே போற மாதிரி பதில் சொல்லி இருக்கிறா, நான் அந்த இடத்தை விட்டு போயிட்டு வர்றேன் என்று அவர் என்ன செய்து விட்டார்? அந்த துஹுக்கான எழுந்து போய்விட்டார். இப்படி அற்புதமான தீர்ப்புகளை சொல்லக்கூடியவர்களாக, பதில் சொல்லக்கூடியவர்களாக, அதாவது அந்த காலத்திலேயே சில தர்க்கம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய இருந்தாங்க, சில விஷயங்களை தர்க்கம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய இருந்தாங்க. அந்த தர்க்கம் பண்ணக்கூடியவர்களுடைய வாயை அடைப்பதற்காக சீனா ஐயா சிறதியெல்லாம் தான் அந்த கல்வியை கற்று, முனாலராவுடைய கல்வியை கற்று அவர்களுடைய வாயெல்லாம் அடைத்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று குறிப்பு சொல்லிக்காட்டும். சங்கையான பெருமக்களே, அவர்கள் இந்த பதவிக்கு வந்ததற்கு பிறகு குலாத், காலியுல் குலாத்தாக, மாபெரும் காலியாக, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அவர்கள் ஆனதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ கேசுகள் வருகிறது, நிறைய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது. அதுல ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நாம் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். ஒருத்தர், ஒரு மனுஷர் வந்தார், வந்து சொன்னாரு, இன்னொருத்தரையும் கூட்டிட்டு வர்ற, காலி இவன் என்னுடைய நண்பன் தான், இவங்கிட்ட நான் ஒரு பணம் கொடுத்தேன், கொஞ்சம் கொடுத்து வச்சிருந்த பாதுகாப்புக்காக, ஆனா இப்ப திருப்பி நான் கேட்கிறேன், நீ தரவே இல்லைங்கிறான், ஆகவே நீங்கள் தான் அதை பெற்று தர வேண்டும் என்று கேட்ட போது என்னப்பா இப்படி சொன்ன, இல்ல இல்ல அவன் தரவே இல்லை, அப்படி ஒரு நிகழ்வே நடக்க இல்லை என்று அவன் மாதிடுகிறான். அப்போ இவங்கிட்ட கேட்கணும், உண்ட சாட்சி ஏதாவது இருக்கா, நீ கொடுத்ததுக்கு சாட்சி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட போது, எந்த சாட்சியும் என்னிடத்தில் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, ஆனா நான் கொடுத்ததுங்கிறது உண்மைதான், நான் என்னுடைய நண்பன்கிற அடிப்படையில் கொடுத்தேன். நாங்க ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருந்தோம், இந்த ஊருக்கு இலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம், அந்த மரத்தடியில உட்கார்ந்து நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யோம், நான் அந்த பணத்தை புரியும் போது அந்த இடத்த விட்டு எழும்பும் போது அந்த பொருளை எடுத்து பணத்தை எடுத்து கொடுத்து இதை வச்சுக்கப்பா, நான் கொஞ்சம் வெளியூர் போறேன், போயிட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன் என்று நான் சொல்லி இருந்தேன். ஆனால் இப்ப வந்து கேட்கிறான், போயிட்டு வந்து கேட்கிறேன், நான் தரவே இல்லை என்கிறான், சாட்சியும் இல்லைங்கிறியப்பா, நீ என்ன சொல்லுகிறாய், நான் வேணா சத்தியம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். சரிண்ணா, ஐயா சரதி அல்லாஹ்வுடன் அவர்கள் பார்த்தார்கள், ஒருவேளை அவன் கொடுத்து இவன் பொய் சத்தியம் செய்தால் ஹராமை சாப்பிட்டவனாக இவன் ஆகிவிடுவானே, ஆகவே ஹராமான உணவு இவனுடைய உடலிலே போகாமல் தடுக்க வேண்டும் என்று யோசித்து அவர்கள் சொன்னார்கள். அப்படியா, சரிங்க வா. இந்த வாதியை பார்த்து சொன்னார்கள், நீ எங்க வைத்து கொடுத்ததாக சொன்னாய், ஒரு மரத்தடி, சரி அந்த மரத்தடிக்கு நடந்து போ, இங்கிருந்து போ, நடந்து போ, நடந்து சென்று அந்த மரத்தடியிலே உட்கார்ந்து அங்கேதானே சாப்பிட்டாய், அங்கேதானே இவருடைய பணத்தை கொடுத்தேன் என்கிறாய். ஆமா, அந்த இடத்திலே அந்த மரத்தடியிலே நின்று கொண்டு சிந்தித்துப்பார், நாம பொருளை எங்க வச்சோம், இவன்ட்டுதான் கொடுத்தோமா அல்லது வேற எங்கேயாவது வச்சுட்டு இவன் கொடுத்து நம்ம மறதியாக சொல்கிறோமா என்றெல்லாம் இப்ப எதுவும் பதில் சொல்லக்கூடாது. இல்ல இவன் தான் கொடுத்த உறுதியானா நீ சொல்ல வேணா, அங்க போய் நீ சிந்திக்கணும், அங்க போய் நீ சிந்தித்து விட்டு அதற்கு பிறகு இங்கே வா, உனக்கு என்ன தோன்றுகிறதோ இவர்ட்டு தான் கொடுத்தேன்னு தோணுச்சா அல்லது வேற எங்கேயாவது வச்சேன்னு சொன்னா மனசுல என்ன படுதோ என்ன சிந்தனை மண்டைக்கு வருகிறதோ அதை என்னிடம் வந்து சொல் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இவரும் அங்கிருந்து புறப்பட்டு போறார். இந்த கொடுக்கப்பட்டவர் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் அங்க இருக்கிறார், நீங்க இங்கே இரு, அவன் போயிட்டு வரட்டும், அவங்க வர்ற வரைக்கும் நீங்க இங்கே இருங்க என்று உட்கார வைத்து விட்டு மற்ற கேசுகளை அவங்க கவனிக்கிறாங்க. அப்படி மற்ற கேசுகள் வந்து கொண்டிருக்கிறது, அது சம்பந்தமாக அவர்கள் விசாரிக்கிறதும் பல கருத்துக்களை கேட்பதும் சாட்சிகளை கேட்பதும் இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதிவாதியையும் அவர்கள் இடையிடையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய கவனம் முற்றிலுமாக சிந்தை வேற எங்கேயோ போயிடுச்சு, இந்த சிந்தனை எல்லாம் வேற எத்தனையோ கற்பனை பண்ணிக்கிட்டு வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறான். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் திரும்பி கேட்டார்கள், தம்பி அந்த மனிதர் அந்த மரத்துக்கிட்ட போய் நீ கொடுத்தன்னு சொன்னார், அந்த மரத்துக்கிட்ட போயிருப்பாரா இல்லையா அப்படின்னு கேட்டதும், இல்ல இல்ல அது ரொம்ப தூரம் அந்த மரம், அதுக்கு போய் சேர்ந்திருக்க முடியாது என்ற உடனே, அப்படியா நீ அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலன்னு சொன்னா அந்த மரத்துக்கிட்ட சாப்பிட்டதுக்கு இப்படி ஒண்ணுமே நடக்கலன்னா இப்ப அந்த மரம் ரொம்ப தூரம் சொல்றியே, அப்படியானால் ஏன் அதுவல்ல அல்லாவினுடைய எதிரி, நீ அவன் உன்னிடம் தந்தது உண்மையாக ஆகிவிட்டது, இப்ப திடீர்னு கேட்டா நீ என்ன சொல்லுகிறாய், அவன் அந்த மரத்துக்கு அடியிலே போய் சேர்ந்திருக்க மாட்டான் என்று நீ சொல்லுகிறாய், இதிலிருந்து நீதான் ஒரு பொய்யன் என்பது தெளிவாக ஆகிறது என்றதும், ஆமாம் காதி என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புதான், அந்த பொருளை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அந்த பொருளை அவர் திருப்பி கொடுத்தார். இப்படி நீதித்துறையிலே அற்புதமாக நீதி வழங்கியவர்கள் சைதுனா இயாஸ் இப்னு முஆவியா ரழியல்லாஹு தான். இன்னொரு கேஸ் அவங்ககிட்ட வருது. அந்த ஊர்ல ஒரு குளம், அந்த குளத்துல குளிக்கிறதுக்காக ஒருத்தர் போனார். போனா அந்த ஊர்ல உள்ள வழக்கம் என்னன்னு கேட்டா, தலையில துண்ட போட்டுட்டு தான் போவாங்க, அடிக்கடி இந்த தலையில துண்ட போட்டுக்கிடுவாங்க, தயாலிசுன்னு சொல்றது, நம்ம இந்த ஜும்மா காலங்கள்லாம் மேல துண்டு போட்டுக்கிறோம் இல்லையா, அப்படி துண்ட போட்டுக்கிட்டு போவாங்க, அது பல கலர்கள்ல இருக்கும். இவர் வந்து பச்சை கலரை பச்சை கலர் துண்ட போட்டுக்கிட்டு போனாரு, அது ஒரு புதுசாகவும் இருந்தது. குளத்து கரையில அந்த துண்டை கலத்தி வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த சமயத்துல இன்னொரு மனிதர் வருகிறார். இந்த கேஸ்ல அவங்ககிட்ட சொல்லப்படுது நடந்த நிகழ்வு. இன்னொரு மனிதர் வருகிறார், அவர் தலையில சிகப்பு துண்டை போட்டிருக்கிறார். சிகப்பு துண்டை போட்டு விட்டு அவர், ஆனால் அது கொஞ்சம் பழசு, அவனுங்க அந்த துண்டை கீழே வச்சு குளத்துல குளிச்சார். ஆனா குளிச்சுட்டு இந்த ரெண்டாவது வந்தவர் முதலாவது குளத்திலிருந்து இளம்பிட்டார். சில பேர் குளத்துல இறங்கினார் மணி நேரம் குளிப்பாங்களா இல்லையா, இவர் கொஞ்ச நேரம் குளிப்பவர் போல குளம் எழுந்தவர் என்ன செய்யாருன்னா பச்சை துண்டை எடுத்துட்டு கிளம்பிட்டார், நல்ல துண்டை எடுத்துக்கிட்டார், அது பச்சை கொஞ்சம் புதுசு, இந்த சிகப்பு ஆக பண்ணாட்டு. எனவே அந்த சிகப்பை விட்டு விட்டு புதிய துண்டை பச்சையை எடுத்துக்கொண்டு சென்றதும் இவர் எழுந்து ஓடினார், என்னுடைய துண்டு இல்ல இல்ல இனி கேஸ் வந்துருச்சு. அப்ப இவர் சொன்னது என்னுடைய துண்டுங்கிறதுக்கு உன்னுடைய துண்டுங்கிறது சாட்சி இருக்கா, சாட்சி இல்ல. இப்ப அவன் சொல்லுகிறான், என் துண்டுங்கிறதுக்கு என் கையில ஒரு பொருள், என் பச்சை துண்டு என் கையில தான் இருக்கு, பச்சை டவல் என் கையில இருக்கு, ஆகவே இது என்னுடையதான், அவரும் சாட்சி சொல்றதுக்கு வழி இல்லைங்கிறார். எனவே எனக்கு நீங்க தீர்மானிக்கணும், பொதுவாகவே தீர்மானிக்க முடியலன்னு வைங்க, ஒரு பொருள் என்னுடையது உன்னுடையது என்று தீர்மானிக்க முடியல, சாட்சிகளை யாரும் கொண்டு வர முடியலன்னு சொன்னா என்ன தீர்ப்பு செய்ய முடியும், பொருள் யாருடைய கையில் இருக்கோ அவருக்கு தான் தீர்ப்பு அளிக்கணும், இதுதான் ஹுக்கும். என்ன சாட்சி ரெண்டு பக்கத்திலையும் கொண்டு வரல, சாட்சி இல்லாத பட்சத்தில் பொருள் யாருடைய கையில் இருக்கிறது அவர் தான் தீர்மானிக்க முடியும், அதன் ஹுக்கும். அந்த அடிப்படையில் எனக்கு நீங்கள் தீர்மானிக்கணும்னு சொல்லும்போது, சரி இன்னும் ஒரே ஒரு வழி இருக்கு, அதை மாத்திரம் முடிச்சுட்டு நான் தீர்மானிக்கிறேன் என்று சொன்னதும் உதவியாளர் அழைச்சி ஒரு சீப் எடுத்துட்டு வாங்கினாங்க. சீப் எடுத்துட்டு வந்தாங்க, சீப் எடுத்துட்டு வந்தோம் ஒத்தனை கூப்பிட்டு நீங்க வா. அவர் வந்தார், அவனுடைய தலையை வாழ்ந்தாங்க, அந்த துணி வந்து அவ்வளவும் துகள் துகளாக இருக்கக்கூடியது, அதுலேயே இந்த வாழ்ந்தால் அவர் முதலாவது வாதிட்டவன், என்னுடையதான் பச்சை துண்டு என்று வாதிடுகிறான், அவனுடைய தலைய முடிய வாடுறாங்க, வாழ்ந்த அதுல இருந்து பச்சை துகளா வருது. அப்ப அவன் சொன்னது உண்மைங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி நீ வா, அவன் தலையை வந்து அவன் சிவப்பு வருது, இந்த மாதிரி நீ இதைத்தான் யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறான், உன் தலையில சிவப்பு தான் இருந்திருக்கு, இப்ப நீ பச்சையை என்ன செஞ்சு எடுத்திருக்கிற, நீ தான் தவறு செய்தவன் என்று சொன்னா அவன் ஒத்துக்கிட்டான், ஆமா உண்மைதான் நான் இப்ப தவறு செஞ்சவன், என்ன மன்னிச்சிருங்க. இப்படி அறிவுபூர்வமாக இவர்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே செய்த தீர்வுகள் நிறைய இருக்கிறது, அதே சமயம் சாட்சிகள் கொண்டு வராத பட்சத்தில், சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் இப்படி அற்புதமான தன் அறிவார்ந்த அடிப்படையிலே அவர்கள் நியாயமான தீர்ப்புகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு மனிதர் வந்தார், வந்து அவர் தனியா வர்றார், வந்து யாஷேக் நான் வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு நல்ல மனிதர்னு ஒரு மனுஷர் சொல்றாங்க, ஒரு பெரியவர் சொல்றாங்க, அவரிடத்துல என்னுடைய பொருள்களை எல்லாம் நான் ஒப்படைச்சு நான் வெளியூருக்கு போயிருந்தேன், போயிட்டு திருப்பி வந்து அவர்கிட்ட கேட்கிறேன், அப்படி ஒரு பொருளை நீ தரலையே அப்படிங்கிறார். ஆனா ஊர்ல உள்ள எல்லாரும் யார்கிட்ட போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா ஊர்ல உள்ள அவர் பெரிய மனுஷன், எல்லாரும் அவர் பெரிய நல்லவர், சாலிகான மனிதர் என்று சொல்றாங்க. ஆனா அவர் மோசடிக்காரர். உண்மையாகவே நான் சொல்கிறேன், அவர்கிட்ட நான் பொருளை கொடுத்தேன், ஆனா அவர் இல்லைங்கிறார். அப்படியா? சரி. ஏன்னா அவங்களை பத்தி ஏற்கனவே ஒரு சிந்தனையும் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்திருக்கு. அப்படின்னு சொன்னா, நீ என்னிடத்திலே இந்த நீதிமன்றத்துக்கு வருவது அவருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது. சரி, தெரிய வேண்டாம், நீ போய்விட்டு நாளை மறுநாள் இந்த நீதிமன்றத்துக்கு வா, நீங்க வந்து போனதோ நான் வர சொன்னதோ எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது, நீ போ அப்படின்ட்டாங்க. இவர் போயிட்டார். மறுநாள் அந்த பெரிய மனிதருக்கு அழைப்பு விடுத்தாங்க. காதி அழைக்கிறாங்க. அந்த பெரிய மனிதர் வந்தார். பெரியவங்க அவங்களை பத்தி ஊர்ல நிறைய மக்கள் ரொம்ப சிறப்பா பேசுறாங்க, இடத்துல அரசாங்க பொருள்கள் நிறைய இருக்கு, எத்தீம்களினுடைய பொருள்கள் எக்கச்சக்கமா இருக்கு, நான் எவ்வளவு காலம் இனி ஹயாத்தா இருப்பேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால இந்த பொருள்களை எல்லாம் நான் உங்களிடத்துல என்ன செஞ்சேன், ஒப்படைச்சேன். உங்க வீடு கொஞ்சம் பெருசா இருக்குமான்னு கேட்டேன். பெருசா இருக்கு, அதை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. நிறைய கோடிக்கணக்கான பொருள்கள் எல்லாம் இருக்கு, எத்தீம்களுடைய பொருள்கள். அதையெல்லாம் உங்களை நான் பொறுப்பாளாக்கி நீங்க அதை வச்சுக்கோங்க. இன்ஷால்லா அது நீங்க எப்படி செயல்படுத்தணுமோ அப்படி நீங்க செயல்படுத்திக்கிடுவீங்க. அந்த பொறுப்பை எல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். எனவே அதற்கு உண்டான ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்தணும் என்று சொல்லும் போது, கோடிக்கணக்கான பொருள்கள் வரப்போகுது, பல கோடிகளுக்கு செல்வம் வரப்போகிறது என்றதும் அவர் சொன்னார். அதுக்கு என்ன காலி அவர்கள், நீங்க சொன்னா அதை நான் செஞ்சுக்கிறேன், வீட்டில் போய் நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னதும் அதே மாதிரி அவர் சரி ஏற்பாடு பண்ணு அனுப்பிட்டாங்க. மறுநாள் இவர் வந்தார். இந்த வாதி வருகிறார், இப்ப நீ அவரிடத்துல போய் அவரது பணத்தை கேள். அவர் தந்தா சரி, தர மறுத்தா நீ சொல்லு, நான் காலிட்டு அந்த பிரச்சனையை கொண்டு போயிருவேன் அப்படின்னு சொல். இந்த பிரச்சனையை காலியிடம் கொண்டு போயிருவேன் என்று நீ சொல், என்ன நடக்கிறது என்று பார். அதுக்கு பிறகு வாயின்றார். சரின்னு போனாங்க. அவர் போய் கேட்டார், இல்ல நீ என்னோட தரவை இல்லாத, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீ என்னிடத்து தரவை இல்லை, அப்படியானால் நான் இந்த பிரச்சனையை நான் காலிட்டு கொண்டு போறேன், காலிட்டு வந்து நீங்க பேசிக்கங்க என்று சொன்னதும் இவர் பார்த்தாரு, இவர் தந்தது என்ன 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் இருக்கும், ஆனா இப்ப நமக்கு வரப்போகக்கூடிய பொருள் வந்து பல கோடிக்கு வரப்போகுது. இந்த 1 லட்சம் 2 லட்சத்தால பல கோடிகளை இழக்க வேண்டியது வந்து விடுமே என்று பார்த்தவர் பார்த்தாரு, ஆஹா, நம்ம காலிட்டு போய் சொன்னா நம்பிக்கை இல்லாதவர் இவரிடத்துல பொருளை ஒப்படைக்க கூடாதுன்னு முடிவுக்கு காலி வந்துடக்கூடாது என்பதற்காக அவர் சொன்னார், இல்ல இல்ல இந்தாப்பா பிடிப்பா அவனுடைய பொருளாம் தந்துடுறேன் சொல்லி எல்லாத்தையும் கையில் கட்டி கொடுத்துட்டார். பெட்டியை கட்டி கையில கொடுத்தாச்சு. நேரம் அங்க வந்துட்டாங்க. வந்தவனே எல்லாம் நடந்தது. அப்படியா? இப்ப ஆளை கூப்பிட்டு விடு என்று அரசாங்க அதிகாரி போய் அவரை அழைத்து வந்தார். இந்த ஊர்ல உங்களை சாலிகான ஒரு நல்ல மனிதன் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? மக்களினுடைய பொருள்களை எல்லாம் வாயில போட்டு ஏப்பிட்டு இருக்கிறீர். நீ சாலிகான மனிதரா? இபாதத்து செய்தால் மட்டும் சாலிகான மனிதர் அல்ல, குரான் ஓதினால் மட்டும் சாலிகான மனிதர் அல்ல, மாறாக மக்களினுடைய ஹக்குகளை பேண வேண்டும். அடுத்தவருடைய பொருளை சாப்பிட்டுக் கொண்டு ஏப்பம் விட்டுக் கொண்டு விழுங்கிக் கொண்டு அபகரித்துக் கொண்டு நீர் தவறு செய்திருக்கிறீர், உன்னை கைது செய்கிறேன் என்று சொன்னார்கள். சீனா இயாஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தான் மிக துணிச்சலானால், அவங்களுக்கு பின்னால நிறைய ஆட்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சிருந்த நினைச்சாங்க, தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மிக உறுதியாக நபர்களாக சீனா இயாஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலான்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை இந்த வரலாற்று செய்தியின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட சீனா முஆவியா ரலியல்லாஹு தஆலான்ஹு அவங்க சொல்றாங்க, நான் இப்படி இப்படி பல தீர்ப்புகளை செஞ்சிருக்கிறேன், ஒரு நாள் ஒரு மனுஷன் என்ன குழப்பிட்டான். அப்படியும் ஆட்கள் திறமையான ஆட்கள் இருக்கிறாங்க, வந்தாங்க. வந்து எப்படி கேட்டா, ஒரு தோட்டம் யாருக்கு உடையது யாருக்கு உரியது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்ப இன்னாருக்கு உரியதுன்னு ஒருத்தன் சாட்சி சொன்னான். அவன் நியாயமான ஒரு ஆளா தான் தெரியுது சாட்சி, இருந்தாலும் கூட சரி அவனை சோதிச்சு பார்ப்போம் என்பதற்காக நான் அவனிடத்துல கேட்டேன், இவருக்குரிய தோட்டம் தான் என்று நீ சொல்கிறாயே, அந்த தோட்டத்துக்கு நீ போயிருக்கிறாய? பல தடவை நான் போயிருக்கிறேன், என்னுடைய நண்பர் அவருடைய தோட்டம் தான், இவருடைய தோட்டம் தான், அவர் தன்னுடைய தோட்டம் என்று பொய் சொல்கிறார். எனவே என்னுடைய நண்பரினுடைய தோட்டம் என்பது எனக்கு உறுதியாக தெரியும், நான் சாட்சி சொல்கிறேன், இவருக்குரியதான். அப்படி பல தடவை அந்த தோட்டத்துக்கு போயிருக்கிறீங்களா? ஆமா போயிருக்கிறேன். அந்த தோட்டத்தில் எத்தனை ஈச்ச மரம் நிக்குது அப்படின்னு கேட்டான். எத்தனை பேரீச்சம்பழம் மரம் நிக்குது அப்படின்ட்டு திகைத்து போன அந்த இளைஞர் கேட்டார், காலி நீங்கள் என்ன மன்னிக்கணும், ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கறது நீங்க அனுமதிகள். சரி, இந்த அற்புதமான மாபெரும் காவியாகிய இந்த பசராவிலே இருந்து பசராவுக்கும் அல்லாமல் இந்த ஈராக்கினுடைய பல பகுதியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை மிக எளிதாக தீர்த்து வைக்கக்கூடிய நீங்கள் இந்த மன்றிலே எத்தனை வருஷமா காலியா இருக்கிறீங்க? முந்து கதாசனத்தின் அது ஒரு 10-20 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்படியா? இந்த மேல போட்டிருக்கக்கூடிய முகடுகளில் கம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறல்லவா, இந்த இதுல எத்தனை கம்பு இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டார். திகைத்து போய் சொன்னார்கள் காதி, கம் அதத ஹஷபின் சக் ஹஷபி சக்குபின் ஹாதல் மஜ்லிஸ், இந்த கோட்டுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கம்பு, அந்த கம்பு போட்டுதான ஓடு போடுவாங்க, அந்த எத்தனை கம்பு இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டதும் திகைச்சு போயிட்டாங்க. ஆஹா, ரொம்ப அல் ஹக்கு மாக்க, ஹக்கு உன்னோட தான் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று உன்னுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சீதனா யாசபன் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. நான் எத்தனை பேர் இப்படி மடக்க, அவன் என்ன மடக்கினான், இப்படி ஒரு மடக்க என்ன செய்த மடக்கினான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஒரு நாள் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. கனவு காணும்பொழுது அவங்களுடைய வாப்பா யாசபன் மாவியா, இவங்க யாச வாப்பா பேர் மாவியா, மாவியா ரதி அந்த மாவியா ரதி எல்லாத்தினா அல்ல, ரெண்டு பேரும் குதிரையில போறாங்க, ஆளுக்கு ஒரு குதிரையில போறாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குதிரை அந்த குதிரை முந்தல்ல, அந்த குதிரை இந்த குதிரையை முந்தல்ல, இப்படியாக ஒன்று போல் போவதை பார்த்ததும் அந்த காலையில விழிச்சு கேட்கிறாங்க, வாப்பா தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து கேட்கிறாங்க, என்னுடைய வாப்பா வஃபாத் ஆகும் பொழுது வயசு என்னன்னு கேட்டாங்க. 76. ஹை, அந்த அடுத்த நாள் இரவு சொல்றாங்க, இந்த இரவு என்ன இரவு என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டாங்க. ஆமா தெரியுது, இந்த இரவுல தான் வாப்பா வஃபாத்தான வருஷம், 76 ஆகுது அப்படின்னு. அன்றைய தினம் இவர்களுக்கும் 76 யாசர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் 76 அவங்க புரிந்து கொண்டார்கள், அந்த கனவினுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டார்கள். வாப்பாவும் மகனும் ஒரே இடத்திலே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரே மாதிரி வஃபாத்து வரப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த இரவு தனக்கு வஃபாத் என்று அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். தையல் ஐலத்தின் ஹாதிகி, இது எந்த இரவு என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம் தெரியும், இந்த இரவில் தான் வாப்பா வஃபாத் ஆனாங்க என்று சொன்ன போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இத்தோடு நம்முடைய வாழ்வு நிறைவு பெற போகிறது என்று. அன்னைக்கு காலையில முடிச்சு பார்க்கும்போது அங்க வஃபாத்தா இருக்கிறாங்க. இந்நாளில்லாஹி வஇன்னாஇலைஹி ராஜிஊன். இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று அற்புதமான தியாகம் செய்த சீனா முஆவியா, சீனா இயாஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த தீர்ப்புகளும், அவர்கள் செய்த பணிகளும், ஹிதுமத்துகளும் இந்த சமுதாயத்திற்கு மாபெரும் படிப்பினையாகவும் பாடமாகவும் அமைகிறது. அத்தகைய பெருமக்களை நேசித்து நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.